வணக்கம். என் பணியில் நீங்கள் கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதையும் எழுதி அனுப்பவும்னு இந்த ஆய்வு படிவத்தில் சர்வே ஃபார்ம்ல குறிப்பிட்டிருந்தேன். பலரும் கேள்விகள் அனுப்பியுள்ளனர். அதில் ஏற்கனவே எதற்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறேனோ அதை திரும்ப சொல்லப்போவதில்லை. இதுவரை பதில் சொல்லாததை இதில் கூறுகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு கேள்வியை எடுத்துட்டு பதில் சொல்றேன். ஆனால் எந்தெந்த கேள்விகள் அனைவருக்குமே பதில்கள் பயன்படுமோ அவற்றை கூறுகிறேன். இல்லை ஒருத்தருக்கு மட்டும் இருக்கிற தனியான சிறப்பான கேள்வினால் பதிலை எழுதி அனுப்பிவிடுகிறேன். ஒருத்தர் கேட்டிருந்தார், நமக்கு எல்லாமே முன்னேயே விதிப்படி என்று முடிவு செய்திருந்தால் அப்ப வழிபாடு எதற்கு? விதிப்படின்னு இருந்தால் அப்ப வழிபாடு பெருமாளை சேவிக்க வேண்டிய தேவையில்லை. கடவுளை கும்பிட்டு என்ன ஆக போகிறது? விதிப்படிதானே நடக்க போகிறது என்று கேட்டிருந்தார். நல்ல கேள்வி, பலருக்கும் கேட்கணும்னு இருந்திருக்கும். ஆனா ஏதோ கேட்டிருக்க மாட்டோம், அவர் கேட்டுட்டார். இதுக்கு என்ன பதில்கள்னு பாருங்க. விதிப்படி அப்படின்னு சொல்றதுலயே முதல் மாறுதல் தேவை. நமக்கு இந்த லோகத்தில் பிறந்த பிற்பாடு என்னென்னலாம் நடக்கிறதோ அனைத்துமே முன்னால் முடிவு செய்யப்பட்டவை அல்ல. நம்முடைய கர்மத்தினால முடிவாருது பிறப்பு, ஓரளவுக்கு ஆயுள், ஓரளவுக்கு ஆரோக்கியம், குடும்ப நலன் ஆகியவை. அதுக்கப்புறம் அவ்வப்போது முடிவு செய்யப்படுபவைதான் எல்லாமே. நாம கர்மங்கள்னு சொல்றோமே, அதன் அடியாகத்தானே நமக்கு எல்லாம் நல்லது கெட்டது நடக்கிறது. அந்த கர்மங்களை ரெண்டாக பிரிக்கலாம், நியத்த கர்மான்னு ஒண்ணு, அநியத்த கர்மான்னு மற்றொன்று. நியத்த கர்மாங்கிறது நடந்தே தீரும், இடப்படி ஏவல்படி நேரத்தின்படி நடந்தே தீரும், அது முன்னால் முடிவு செய்யப்பட்டது. ஆனா மொத்தத்தில் கணக்கு பார்த்தா நியத்த கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கையில 10% இருந்தா அதிகம், பாக்கி எல்லாமே அநியத்த கர்மா. அநியத்த கர்மாங்கிறது முடிவு செய்யப்படாது, அதுக்கு இடம் பொருள் எது எது உண்டோ அவ்வப்போதுதான் முடிவாகும். எது தெரியுமா நியத்த கர்மா? ரிஷிக்களுடைய சாபம், இது நியத்த கர்மா, நடந்தே தீரும். எப்படி எப்போதுன்னு ரிஷி சாபம் போடுறாரோ அப்படி. முதல்ல இப்ப ரிஷிகளும் இல்லை, அத போல சாபமிடக்கூடிய சக்தி படைத்தவர்களும் இல்லை. அதனால நியத்த கர்மாவுடைய சதவிகிதமே மிகவும் குறைந்து விட்டது. இன்னொன்னு, அனைத்துமே நியத்தமா உலகத்துல நடக்கும் விதிப்படிதான் சொல்லிட்டால் அப்புறம் எதுக்கு இந்த ஆச்சாரியர்களும் வேதமும் ஆழ்வார்கள் போஷரங்களும் நமக்கு உபதேசிக்க வேண்டும்? அதுவே கொஞ்சம் உங்களுக்கு இல்லாஜிக்கலா படலையா? எத்தனை பெரியோர்கள் நமக்கு உபதேசிக்கிறா, வியாசரிடத்திலேருந்து பரத்வாஜரிடத்திலேருந்து வால்மீகி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நாயன்மார்கள் எத்தனை பேர் உபதேசம் பண்ணிருக்கா. அப்ப இவர்கள்லாம் பண்றது விதிப்படிதான் நடக்கும்னால் என்னை பார்த்து திருந்துன்னு அவர்கள் சொல்லவே மாட்டார்களே. எப்ப என்ன திருந்துன்னு சொல்றார்களோ, திருந்த முடியும்னு இருக்கவே தானே திருந்துன்னு சொல்றார்கள். திருந்தவே முடியாது, ப்ரீ டிட்டர்மைண்ட்னு சொல்லிட்டால் அப்ப உபதேசமே வீணா போயிடும். அதனால கண்டிப்பா திருந்துதல் பாசிபிள், எல்லாமே விதிப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப குறைச்சலான சதவிகிதம் தான் விதிப்படி நடக்கும், அது ரிஷி சாபத்தை போலே. மற்றதெல்லாம் அவ்வப்போது நம் முயற்சியால் தான் முடிவு செய்யப்படும். இது முதல் கருத்தை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, சரி விதிப்படின்னு வைத்துக் கொள்வோம், அல்லது அவ்வப்போது முடிவு செய்யறதுன்னு வைத்துப்போம். நடக்கிறது நடக்கத்தானே போகிறது. வழிபாடு எதற்கு என்றால் தாராளமா நடப்பதன் பாதிப்பை குறைத்து கொள்ளலாம். பகவான வழிபடுவதால் என்ன ஆபத்து வரப்போகிறதோ கண்டிப்பா அதை குறைச்சிக்கலாமே. இப்ப திரௌபதி ஆபத்தில் இருந்தாள். மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி என்று ரிஷி அவளுக்கு சொல்லி கொடுத்திருந்தார். பெரிய ஆபத்து வரும்போது பகவானை நினைத்துக்கொள், ஆபத்து பனி போல் விலகும். அதனாலதான் புடவையை பிடிச்சு இழுக்கும் போது கூப்பிட்டாள். இப்ப அவ என்ன பண்ணிருக்கணும்? எப்படியும் புடவை பறி போறதுங்கிறது விதிப்படி நடக்கிறது, நடப்பது நடந்தே தீரும், கண்ணனை கூப்பிட வேண்டியதே இல்லை என்று பேசாம இருந்திருக்கலாமே. கூப்பிட்ட குரலுக்கு கண்ணன் புடவை கொடுத்தாரா அல்லவா? நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம், இல்ல புடவை இழுக்கணுங்கிறதும் விதி, அவ கூப்பிடணுங்கிறதும் விதி, கண்ணன் புடவைய கொடுத்ததுங்கிறது விதி. ஆர்குமெண்ட்டுக்கு வேணா அதை சொல்லிட்டு இருக்கலாமே தவிர, அப்படி இருக்கட்டமே, அப்படியே கொண்டாலும் அப்ப கண்டிப்பா நம்ம கூப்பிட்டு தானே ஆகணும், வழிபாடு பண்ணித்தானே ஆகணும். விதிப்படியேனும் வழிபாடு வந்துடுத்து பாருங்க. ஒன்னு நாம வழிபாடு பண்ணணும், அல்லது விதிப்படி வழிபாடு நடக்க போகிறது. ஆக மொத்தத்தில் வழிபாடு உண்டு. அதைத்தான் நான் இப்ப வலியுறுத்தி சொல்றதுக்கு வந்தேன். விதி இருக்கே வழிபாடு கிடையாதுன்னு சொல்ல வேண்டாம். விதிப்படி நடக்கணும்னாலும் வழிபாடு வேணும், விதியை வெல்ல வேண்டும் என்னுமானாலும் வழிபாடு வேண்டும். விதிப்படி நடப்பதின் பாதிப்பை எங்கிட்ட குறைச்சிக்கணும்னு சொன்னாலும் வழிபாடு வேண்டும். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு அங்கேயே கோவில் கட்டிருக்காளே, அங்கேயே கோவில் இருக்கும், பிள்ளையார் கோவில் இருக்கு, முருகன் கோவில் இருக்கு, பெருமாள் கோவில் இருக்கு, சீனிவாச பெருமாள் இருக்கார், எல்லாரும் போய் நின்று அங்கே வேண்டதல் பண்ணிட்டு தான் இருக்கா. எதுக்கு? விதிப்படி அவர் உயிரோடு இருந்தா இருக்க போறார், இல்லேன்னு விடலையே, வழிபாடு பண்றோம். கண்டிப்பா அந்த பெருமாள் தன்வந்திரிய படைத்தவர், அமுத குடத்தை கொடுத்தவர், மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணன், தான் கண்டிப்பா முடிவெடுத்து மாத்துவார், தப்பிக்க வைப்பார்னு தான். அதனால் எல்லாம் விதிப்படின்னு இல்ல. இப்ப கடைசி பாயிண்ட் சொல்லி முடிச்சுடுறேன். விதினாலே எது தெரியுமோ, பகவானுடைய கருணை தான் விதி, பகவானுடைய முடிவு தான் விதி, அதன்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டோம்னால் அப்ப அவரிடத்திலே வேண்டிக் கொண்டு உன் விதி நல்ல விதியாவைன்னு சொல்லிடலாமே. தேவரீர அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கலாம், அருளை வேண்டி நிற்கலாம். எப்போதும் ஆபத்து வரும்போது பெருமானை வழிபட்டால், ஆபத்து வரும்போது மட்டும்தான் நான் சொல்ல வரல, இப்போ எப்போதும் வழிபட வேண்டும், ஆபத்து வரும்போது சிறப்பாக வழிபட வேண்டும். கண்டிப்பா ஆபத்தில் இருப்பவனை பகவான் வந்து காப்பாற்றுகிறார், அவனுக்கு இருக்கிற ஆபத்தை குறைக்கிறார், வலியை குறைக்கிறார். கர்மத்தினுடைய பாட்டை பட்டுத்தான் ஆகணும், ஓடிட முடியாது. ஆனா அந்த பாடை நாம நம்ம தந்தை தாயாரிடத்துல கேட்டு வேணுங்கிறத குறைச்சிக்க கூடாதா? நமக்கு பெற்ற தாயும் தந்தையும் அவர்தானே. அப்ப அவரிடத்தில் நான் துன்பப்படுவதை கேட்கிறேன், குறைத்து கொள்ள வேண்டுகிறேன். தாராளமா செய்தன போகிறார். அதுக்காகத்தான் வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறோம். கடவுளை ஏதோ ஒரு இம்பர்சனல் ஃபிகரா, எங்கேயோ இருக்கிறவரா தள்ளி வச்செல்லாம் பார்க்கவே கூடாது. நமக்கு உள்ள இருக்கிறவர், நம்ம குடும்பத்துக்கே தலைவர். எது நமக்கு ஆபத்து வந்ததுனாலும் குடும்ப தலைவியினிடத்திலோ தலைவரிடத்திலோ கேட்டு தீர்த்துக்க மாட்டோமா? நமக்கு ஒரு கட்டம்னா வேண்டி வாழ்க்கை கேட்க மாட்டோமா? அப்படித்தான் பகவான் இடத்துல கேட்கிறோம். நாம காட் ஃபியரிங்னு சொல்றதே தப்பு, நாம் எல்லாரும் காட் லவ்விங். அதை தெரிஞ்சுனுட்டா ஏன் கேட்கிறோம், ஏன் வழிபாடுன்னு தெரிஞ்சுடும். தள்ளி வைக்கவே வேண்டாம், கிட்டக்க இருக்கார், நாம் ஏது கேட்டாலும் பண்ணுவதற்குத்தான் காத்துட்டு இருக்கார்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.